ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. அதில் துவைத விவேகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வகுப்புகள் மூலமாக துவைத விவேகத்தில் 41 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 40வது ஸ்லோகத்தில் கூட வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது ஈஸ்வர நிலையில் இருக்கு, ஆனால் அது வந்து மனதினுடைய ஒரு தோற்றம் தான். அதனால் அது உலகத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டியது கிடையாது, உடலை விட்டுவிட்டு ஓட வேண்டியது கிடையாது, வெளி உலக மக்களை தவிர்க்க வேண்டும் என்பது கிடையாது. ஏன்னா இங்கே உடல், உலகம், குடும்பம், இயற்கை, சம்பவங்கள் அப்படிங்கிற எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டி, இது எல்லாம் நம்முடைய தனிப்பட்ட கற்பனைகள் கிடையாது, எல்லாம் உலகத்தின் இயல்பு அப்படின்ட்டு புரிய வச்சார். அது வந்து அபாதகம், அது தடையல்ல அப்படின்னு சொன்னார். அப்போ உலகம் இருப்பதுனால முக்திக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா உலகம் வந்து பிரச்சனையாக பார்க்கக்கூடாது, உலகம் இருப்பதுனால உலகத்தில் நமக்கு சாஸ்திரம் கிடைக்குது, சத்குரு கிடைக்கிறாங்க, அதுதான் நமக்கு வந்து விடுதலைக்கு வாய்ப்பாக அமையுது. அப்போ நாம் வந்து இந்த மனித பிறவி கிடைச்சி நம்முடைய பிறவி பயனே என்ன, கல்வியை கற்று அஞ்ஞானத்தில் நம்மை உண்மையை புரிந்து கொண்டு வந்த வேலையை முடிக்கணும். அப்போ அதுக்கு நமக்கு இந்த அறிவு காட்டி கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் வந்து குருவை தருகிறது, சாஸ்திரத்தை தருகிறது, அனுபவத்தை தருகிறது, வைராக்கியத்தை தருகிறது. அப்போ இத்தனை விஷயங்களும் இந்த உலகத்தில் நடைமுறையில் தர்றதுனால இதை ஒதுக்க வேண்டியது கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உலகம் தோற்றம் அப்படிங்கிற நிலையை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பற்று இல்லாமல் இருந்தால் போதும். அதாவது நான் வந்து என்னை கண்ணாடியில் பார்க்குறேன், கண்ணாடியில் தெரிகிற உருவம் வந்து என்னுடைய உருவமே தான், ஆனால் அந்த கண்ணாடியில் தெரிகிற என்னுடைய உருவங்கிறதுக்காக அதை போய் நான் கட்டி பிடிச்சிக்க மாட்டேன், அது என்னுடைய உருவம் தான், ஆனால் அதை நான் பார்ப்பேன், ரசிப்பேன், அதை கடந்து போவேன். அது மாதிரி எங்கேயும் உலகத்தை கடந்து போகணும், மற்றபடி அதில் போய் பிடிச்சிக்கிட்டு அதில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதில் பாசிட்டிவான விஷயங்களை குரு சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே கடந்த ஸ்லோகத்தில் சொன்னார். அது 41வது ஸ்லோகம். இப்போ 42ல என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஜீவத்வைதம் து சாஸ்திரியம் அசாத்திரியமிதி த்விதா உபாததீத சாஸ்திரியமா தத்வஸ்யாவ போதனாத். இது வந்து துவைத விவேகத்தினுடைய 42வது ஸ்லோகம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஜீவத்வைதம் அப்படிங்கிறார், ஜீவன் உருவாக்குகின்ற இருமைகள், டு சாஸ்திரியம் சாஸ்திரத்துடன் சம்பந்தப்பட்ட, அசாஸ்திரியம் இது த்விதா சாஸ்திரத்துடன் சம்பந்தம் இல்லாத அப்படின்னு இரண்டு வகையான துவைதம் கூட இங்கே வருது அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்கிறாரு. உபாததீத சாஸ்திரியமா தத்வஸ்யாவ போதனாத் அப்படின்னா, அப்படிப்பட்ட இரண்டு விஷயங்களை பயன்படுத்த வேண்டும். சாஸ்திரியம் சம்பந்தப்பட்டது, சாஸ்திரம் சம்பந்தப்படாதது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் புரிய வைக்கிறார். அதாவது என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜீவன் வந்து எப்பயுமே இருமைகள் இருக்கிறான் இல்லையா. ஜீவன்னா மனசு, மனசு எப்பயுமே இருமைகள் இருக்கு. அப்போ ஜீவனாகிய இந்த மனமானது எப்பொழுதும் இரண்டு விஷயங்களை பற்றும். அப்படி பட்டும் போது சாஸ்திர சம்பந்தமானது, மற்றொன்று சாஸ்திர சம்பந்தம் இல்லாதது. அப்போ இதில் பெரும்பாலான மனிதர்கள் வந்து எதை பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, சாஸ்திரம் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பற்றுகிறார்கள். அதாவது உலகத்தை உண்மை என்று பற்றுகிறார்கள், உறவுகளை உண்மை என்று பற்றுகிறார்கள், வெளி விவகாரங்களை உண்மை என்று அதில் மூழ்கி விடுகிறார்கள். இப்படித்தான் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இருமைகளில் எந்த ஒரு தனி மனிதன் சாஸ்திரத்தை பற்றுகிறானோ, இது போன்ற அத்தியாத்ம ஞான படிப்பை, இந்த கல்வியை கற்றுக்கொள்ள முன் வருகிறானோ, அப்படிப்பட்டவனுக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் கூறுகின்ற தத்துவத்தை அறிகின்ற வரைக்கும் நாம் சாஸ்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இந்த ஸ்லோகம் வந்து என்ன ஒரு புதிய விஷயத்தை சொல்லுது அப்படின்னா, ஜீவத்வைதம் அப்படின்ற ரெண்டு விஷயங்களை பேசுது. பந்தம் அப்படின்னு அர்த்தம், துவைதம்னா இருமைகள், அதில் மனசு சிக்குகின்ற பற்று. அப்ப இங்க துவைதம்னா அதை விட்டுவிட வேண்டும் என்று கூறப்பட்டதே, இப்போ என்ன வந்து சாஸ்திரம் குரு, அந்த சாஸ்திரத்தினுடைய குரு உபதேசிக்கின்ற விசார விஷயங்கள், இவைகள் எல்லாம் மனதில் தோன்றுகின்ற இருமைகள் தானே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழுந்திருக்கும், எழுந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா நமக்கு எழுந்திருக்கலைனாலும் பூர்வ பட்சிகள் கேட்பாங்க, அதாவது கேள்வி கேட்கறவங்க வந்து என்னங்க நீங்க தான் இந்த துவைதம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, துவைதத்தை விடுவிடுன்னு சொல்றீங்க, இப்ப எந்த அடிப்படையில சாஸ்திரத்தையும் குருவையும் சாஸ்திர விசாரத்தையும் பிடிச்சுக்கோன்னு சொல்றீங்க, அப்ப அதுவும் துவைதம் தானே, இருமைகள் தானே, அதை பிடிச்சு என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஆமா அது துவைதம் தான் அப்படின்னு இங்க குரு சொல்றார், வித்யாரியர் சொல்றார், ஆம் அது துவைதம் தான், ஏனென்றால் நான் அப்படிங்கிற ஈகோ அப்புறம் குரு சாஸ்திரம் எல்லாமே நம்முடைய மனதுல இருமைகளாகத்தான் இருக்குது, இதெல்லாம் ஜீவ துவைதம் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த துவைதத்துல இது நல்ல துவைதம், அதாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா மனதிற்கான விடுதலை கிடைக்குது. வேற நீங்க எந்த விஷயத்தை பிடிச்சாலும் மனதுக்கு விடுதலை கிடைக்காது, மனசு வந்து பற்றி கொள்ளும், பந்தத்துல சிக்கி கொள்ளும். இப்ப நீங்க வேற என்ன விஷயங்கள் வேணா இருமைகள்ல போய் பாருங்களேன், உங்களுக்கு மனசு வந்து அதில் மாட்டிக்கும், அது கடவுள் முதல் கொண்டு அப்படித்தான். நீங்க இருமைகளுக்குள்ள நீங்க எந்த விஷயத்துக்குள்ள போனாலும், அல்லது ஒரு சாஸ்திரமே வேற சாஸ்திரம், நீங்க வந்து சைவ சித்தாந்தமோ வைணவ சித்தாந்தமோ சாக்தமோ கௌமாரமோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து படிச்சு பாருங்க, மனசு அதுல போய் மாட்டிக்கும். அப்ப ஏதோ ஒரு விஷயத்த பிடிச்சுக்கும், அது தனக்கு வேறாக இருக்கின்ற இருமைகளை பிடிக்கும். அப்படி பிடிப்பதனால மனதுக்கு என்ன நடக்கும், பந்தம் வரும். பந்தம்னா அபிமானம் வரும், பற்று வரும். அப்ப இதுதான் வந்து விடுதலை பெறுவதற்கு தடையாக மாறும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு அதை விட முடியாம மனசு வந்து அதுலயே சிக்கிக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க சாஸ்திரமும் சத்குருவும் துவைதம் தான், ஆனா இதை பிடிச்சிட்டீங்கன்னா உங்க மனசு விடுதலை ஆயிடும். ஏன்னா இது கடைசியா குருவும் இல்லை சாஸ்திரமும் இல்லைன்னு சொல்லிடும். இது வந்து என்னை பிடிச்சிக்கங்கன்னு எந்த குருவும் சொல்ல மாட்டாரு, சாஸ்திரமும் என்னை விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லாது. இந்த பாடத்தினுடைய ஞானமே என்ன அப்படின்னா, இருப்பது இருப்பு மாத்திரமே, அப்புறம் என்னத்தை போய் பிடிக்கிறதுக்கு இருக்கு, ஒண்ணுமே இல்லை. அது தெளிவடைஞ்ச பிறகு தானாவே விட்டுடும், நீங்க ஒன்றும் விட வேண்டாம், அதுவே விட்டுடும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுவே விட்டுடுங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே உதாரணமெல்லாம் பார்த்துருக்கோம், அதான் மகாமிருத்யுஞ்ச மந்திரம், ஓம் த்ரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாறு கமைவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத். அருமையான ஒரு மகாமிருத்யுஞ்ச மந்திரத்துல எப்படி வெள்ளரி பழம் வந்து பழுத்து பக்குவமான பிறகு அதனிடமிருந்து காம்பு தானாக விடுபட்டு விடுகிறதோ, அதுபோல இங்கு தன்னை அறிந்த தத்துவ ஞானிகளுக்கு இந்த உலகம் தானாக விடுபட்டு விடும். அவர்கள் வந்து எதையும் விட வேண்டாம், எனக்கு பக்தி பண்ற கடவுளை விட்டுட்டேன், சாஸ்திரத்தை விட்டுட்டேன், சத்குருவை விட்டுட்டேன் அப்படின்னு அவங்க எதையுமே விட வேண்டாம், தானா விடும். ஏன் எப்படி விடும், அவர்கள் அதுவாகவே மாறிவிட்டார்கள், அப்புறம் பிடிப்பதற்கு என்ன இருக்கு? விடுவதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப சர்க்கரையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நான் வேறு சர்க்கரை வேறு, சர்க்கரையாவே நான் மாறிட்ட பிறகு சர்க்கரைக்கு சர்க்கரை தேவையா? அது மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும். அதாவது கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட உப்பு வந்து வெளியே வந்தா உப்பு, மீண்டும் கடலுக்குள்ளேயே போட்ட பிறகு அது தனி உப்புன்னு சொல்றதுக்கு ஏதாவது விஷயம் இருக்கா? அது மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிறது தான் விடுறதுங்கிற மீனிங்ல போகணும். அப்ப இங்க வந்து இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, இரண்டு வகையான ஜீவத்வைதம் இருக்கு, அது வந்து அசாத்திரிய ஜீவத்வைதம், சாஸ்திரிய ஜீவத்வைதம் அப்படின்னு இரண்டு விஷயங்கள் இருக்கு. அசாத்திரியன்னா சாஸ்திரத்துக்கு விரோதமான, அது என்னங்க அது அப்படின்னா, ஆசை கோபம் பயம் மனோராஜ்யம், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பிடிச்சிக்கும். அதாவது இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு விரோதமான விஷயங்கள் ஏகப்பட்டது இந்த உலகத்துல கொட்டி கிடக்குது, அதுல மனிதனிடத்துல தோன்றுகின்ற எண்ணங்களினுடைய எழுச்சி, அதிலே உண்டாகின்ற ஆசைகள், அப்புறம் உலகத்துல விவகாரம் பண்ணும்போது வருகின்ற கோபம் பயம், அப்புறம் மனோராஜ்யம் அகங்காரம் எல்லாம், அது மட்டுமா எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் இது என்னுடையது அப்படிங்கிற பற்று எல்லாம் பந்தத்தை உண்டாக்கிவிடும். அதுவே சாஸ்திரிய ஜீவத்வைதம், சாஸ்திரியத்துல உங்களுக்கு துவைதம் வந்து விட்டா அங்க என்ன கிடைக்கும், குரு கிடைப்பாரு, சாஸ்திரம் கிடைக்கும், ஆத்ம விசாரம் கிடைக்கும், நான் யார் என்ற தேடல் கிடைக்கும். அப்ப இங்க இந்த விஷயத்தினால இவைகள் இன்னும் மனதில் தோன்றும் எண்ணங்களாகத்தான் இருக்குது, ஆனால் இவைகள் முக்திக்கு வழிகாட்டுகின்றன. அப்போ நீங்க ஆரம்பத்துல எதையோ பிடிக்கிறதுக்கு பதிலாக சாஸ்திரத்தை பிடிச்சிட்டீங்க அப்படின்னா, சாஸ்திரத்தின் மூலமா சாஸ்திரம் என்ன சொல்ல வருதுங்கிற விஷயமும் புரியும், அதை எடுத்து சொல்லுகின்ற குருவும் வந்துடுவாரு, அதை சம்பந்தப்பட்ட விசாரமும் ஆத்ம விசாரமும் தொடங்கிடும். அப்புறம் நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கிய இறைவன் யார் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும் கிடைச்சிடும். அப்ப இதன் மூலமா மனதிற்கு என்ன கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அதுதான் முக்தி, அதுதான் மோட்சம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் மட்டும்தான் முக்தி மோட்சம்னா என்ன, மனதிற்கான விடுதலைன்னு சொல்லும். நீங்க வேற சாஸ்திரம் எல்லாம் படிச்சீங்கன்னா முக்தி மோட்சம்னா என்ன, நீங்க இறந்த பிறகு அங்க அடையக்கூடிய ஒரு லோகம். அப்ப நீங்க வந்து சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டீங்கன்னா, நீங்க சைவ சமயத்தை சார்ந்தவரா இருந்தா நீங்க இறந்த பிறகு கைலாசத்துக்கு போகலாம். நீங்க வைணவ சித்தாந்தத்தை படிச்சீங்கன்னா நீங்க இறந்த பிறகு வைகுண்டத்துக்கு போகலாம். சாக்தத்தை படிச்சீங்கன்னா நீங்க அம்பாள் இருக்கிற இடத்துக்கு போகலாம், முருகன் இருக்கிற இடத்துக்கு வேணா கௌமாரம். இது மாதிரி நீங்க எந்த சமயத்தை பற்றினாலும் அந்த இடத்துக்கு போகலாம், அந்த தேவதையோட இருக்கலாம். அதுதான் அந்த சாஸ்திரம் சொல்லி கொடுக்கும். அப்ப என்ன நடக்கும், அது ஒரு பற்றா மாறிடும். நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, கடவுள் வேறுங்கிற பற்று வந்து அபிமானத்தை உண்டு பண்ணி நம்ம அறியாமையிலேயே வச்சிருக்கோம். அப்ப அதனால நமக்கு வந்து விடுதலை கிடைக்காது, மனதிற்கான விடுதலை கிடைக்காது. அப்ப மனோ உலகம் மனோ ராஜ்யம் என்ன பண்ணும்னா கற்பனா விஷயங்களை படைத்து கொள்ளும். இப்ப வந்து ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, சைவ சித்தாந்தத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, நீங்க வந்து சிவபெருமானை டெய்லி கும்பிட்டே வாங்க, நீங்க இறந்த பிறகு கைலாசத்துக்கு போயிடுவீங்க, அங்க வந்து சிவபெருமான் பார்வதியோட உட்காந்துருப்பாரு, பக்கத்துல விநாயகர் முருகன் எல்லாம் இருப்பாரு. திருவிளையாடல் படம் பாத்தீங்களா, அதே மாதிரி விநாயகர் முருகனோட சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு நீங்க போலாம், அதுதான் கைலாஷ் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம மனசு என்ன பண்ணோம், கற்பனை பண்ணிக்கும், ஓ அப்படி ஒரு இடம் இருக்கும் போல் இருக்கு, நம்ம இறந்த பிறகு அங்க போகணும் போல் இருக்கு, அதனால அது பெட்டரா படுது, அங்க போயிடலாம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தை நம்ம தழுவி அந்த விஷயம் சம்பந்தப்பட்ட வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா பட் அதெல்லாம் என்ன படிச்சாலும் மனதனுடைய கற்பனை தானே தவிர உண்மையிலேயே அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட இடம் இல்லையே இல்லையா, இந்த உலகம்ங்கிறதே மனோ வியாபகம் தான், அதுல சொல்லப்பட்ட விஷயங்களும் மனோ வியாபகம் தான். ஆகவே இது புரிஞ்சுக்கிட்ட பிறகு அங்க அடைவதற்கு ஒன்றும் இல்லை, தேடும் பொருள் எதுவோ அது நீயேங்கிறது இங்க தெரிய வந்துடும். அப்ப அறியாமை இருக்கின்ற வரைக்கும் இங்க குரு சாஸ்திரம் தேவை அப்படிங்கிறாரு. இப்போ ஒருத்தன் வந்து இன்னும் நான் உடல், இந்த உலகம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து உடல்னு ஒருத்தன் அபிமானம் பண்ணி வச்சிருக்கான், இந்த உலகத்தை உண்மைன்னு ஒருத்தன் அபிமானம் பண்ணி வச்சிருக்கிறான். அவங்கிட்ட போய் எதுவும் வேண்டாங்க, சாஸ்திரமும் வேண்டாம் சத்குருவும் வேண்டாம், நான் குரு நான் சிஷ்யா நான் சாஸ்திரா இங்க எல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் அப்படியான்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு முக்தி அடைய வழி தேட மாட்டான். அப்ப என்னன்னா இங்க அறகுறையா வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு நிறைய பேர் அப்படி விட்டவங்களும் இருக்காங்க, அறகுறையா வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு நிறைய பேரை விட சொன்னவங்களும் இருக்காங்க. அப்ப இங்கதான் வந்து சிக்கிக்கிறாங்க. என்னுடைய வாழ்க்கையிலேயே நடந்தது, என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து என்னை கூட படிச்ச சக சன்னியாசி இருந்தார் என் கூட ஒருத்தர். நாங்கெல்லாம் வந்து வேதம் படிக்க போகும்போது எல்லா சாமியார்களும் அங்கே சந்திப்போம், எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து தான் படிப்போம். அப்போ குருகுலத்தில் நாங்கள்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வயசான பிறகு தான் நாங்கள்லாம் படித்தோம், நான் சின்ன வயசுலேயே போல. அப்போ என்னோட வந்து ஒரு 42 வயசு இருக்கும், அவர் என்னோட கூட சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாரு. அவரும் நல்லா படித்து நல்லா வேதத்தினுடைய முக்கியமான பகுதிகள்லாம் கொஞ்சம் படித்தாரு. அப்புறம் திருப்பி ஏதோ யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் அப்படி வேலைங்க, இந்த வேதத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் காசு பண்ணிட்டு இருக்காங்க, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போய் காசு பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு ஏதோ கொஞ்சம் மல்டிப்புளா அவர்கிட்ட விஷயத்தை தூண்டி விட்ட உடனே வேதமே வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்கே போயிட்டார். அதாவது இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்க வந்தவர் படிக்கிறத விட்டுட்டு மீண்டும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுக்கே போயிட்டாரு. இன்றைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல சம்பாதிச்சுக்கிட்டு அதுல ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டாரு. ஆனாலும் என்னன்னா ஞானம் கிடைக்கல. இப்போ அவர்கிட்ட நம்ம பேசினா கூட என்ன சொல்றாரு, வெட்டி வேலைங்க, ஓஷோ படிங்க அருமையா எல்லாம் சொல்றாரு, நீங்க போய் உட்காந்து இந்த வேத சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு அந்த வேத சாஸ்திரத்தையே வேதம் விடுன்னு சொல்லுது, அதை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நமக்கே திருப்பி ரிப்ளை கொடுப்பாரு. ஏன்னா இங்க வேதத்தை விடுன்னு சொல்லி சாஸ்திரமே சொல்லும் போது நீ அதை போய் பிடிச்சிக்கிட்டு அதுல என்னத்தை படிச்சு தெரிஞ்சுக்க போற அப்படின்ட்டு மைண்ட் செட் அப்படி போயிடும். எதுக்கு இந்த இடத்துல இதை நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்த உடனே அப்படி புரிஞ்சுக்கிட்டு இன்கம்ப்ளீட் ஆயிடுறது விஷயத்துல, அதாவது என்ன சொல்ல வராங்கிறத அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உடனே விட்டுறக்கூடாது. சாஸ்திரத்தினுடைய தெளிவுல ஏன் சாஸ்திரத்தை விடணும் அப்படின்னா, நீங்க விடக்கூடாது, அதுவா விடும், அது எப்போ விடும், நீங்க அதுவா மாறின பிறகு விடும். ஆனா நானா விடுறேன்னு சொல்லி விட்டதெல்லாம் மைண்டினுடைய பிளே, இதுலதான் போய் மாற்றுறது. இப்ப என்ன ஆயிடுச்சு, அவருடைய சம்ஸ்காரம் வாசனைகள் திருப்பி அவருடைய சுய தொழிலுக்கே கொண்டு போயிடுச்சா. அப்ப மீண்டும் அவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில நிறைய சம்பாதிச்சுட்டு காரு வீடு எல்லாம் வாங்கினா கூட மோட்சம் கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா, கிடைக்காது. இந்த பிறவியில வாழலாம், எல்லா வசதி வாய்ப்புகளோடு வாழலாம், காரு பங்களா இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃபை. ஆனால் உடம்பு போன பிறகு மீண்டும் பிறவி கிடைச்சிடும், உடம்பு கிடைச்சிடும். ஏன்னா உங்களுக்கு இந்த அத்தியாத்ம ஞானம் வந்து மனமற்ற நிலையில் அந்த அறிவு பிரகாசிக்காமல் உடம்பு விட்டுட்டீங்க அப்படின்னா மீண்டும் மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசு என்ன பண்ணணும்னா அடுத்த உடம்பு எடுத்துக்கும். அப்போ இந்த நிலை புரியாமல் இங்கே எதையும் விடக்கூடாது. அப்போ சாஸ்திரத்தை இங்கே கேட்குறாங்க இந்த துவைதிகள். அதனால் சாஸ்திரம் வந்து தத்துவம் தெளிவாகும் வரை கட்டாயம் பிடித்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படின்னு உதாரணம் சொல்கிறாரு. அதுக்கு ஒரு அழகான உபமானம் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, இப்போ ஒரு மனிதன் வந்து ஆற்றை கடக்க வேண்டும், அவனுடைய பர்பஸ் என்ன, இந்த பக்கம் கரையிலிருந்து அந்த பக்கம் கரைக்கு அவன் போகணும். அப்போ படகு தேவைப்படுது அவனுக்கு. ஒரு படகு ஓட்டிக்கிட்ட கேட்குறான், ஐயா எனக்கு அந்த பக்கம் கரையில் கொண்டு போய் விடுவீங்களான்னு கேட்குறான். வாப்பா கொண்டு போய் அந்த பக்கம் விடுறேன் அப்படிங்கிறாரு. உடனே இவனும் படகுல ஏறி உட்காந்துக்கிறான். இப்போ படகுல ஏறி இவன் உட்காந்த பிறகு பயணம் முடியாமல் இறங்கினா என்ன ஆகும், பயணம் வந்து முடியணும் இல்லையா. இப்போ படகுல ஏறி உட்காந்துக்கிட்டப்போ படகு அப்படியே போகுது, அது வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு இருக்கிற வழியிலேயே குதிச்சிட்டான்னா தண்ணியில் மூழ்கி இறந்து போயிடுவான். அப்போ கரை சேர்ற வரைக்கும் அவன் படகுல அமைதியாக இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி அக்கறைக்கு கொண்டு போய் அந்த படகு ஒட்டி விட்டுட்டாரு. இப்போ அந்த பக்கம் போய் அவன் இறங்கின பிறகு அந்த படகையும் படகோட்டியும் கூடவே இழுத்துக்கிட்டு போகணுமா, தேவையில்லை. கரை சேர்ந்துட்டான், அந்த படகோட்டிக்கு நன்றி சொல்லிட்டான், படகுக்கும் நன்றி சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போய் அவன் வந்த வேலையை பார்க்க போகிறான். அப்போ இது மாதிரி ஒரு ஓமானத்தை ஒப்பீடு செய்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சாஸ்திரம் தான் படகு, அந்த படகுல வருகின்ற படகோட்டி தான் குரு. அப்போ இந்த ரெண்டு பேரும் நம்ம கரை சேர்த்துறதுக்கு வராங்க. நாம் வந்து இப்போ பிறவி பெருங்கடலை கடக்கிற கரையை சேர்றதுக்கு வழி கேட்குறோம். அப்போ இங்கே சாஸ்திரமும் சத்குருவும் படகும் படகோட்டியும் ரெண்டு பேரும் வந்து வாப்பா ஏறிக்கோன்னு அவனை வந்து அந்த கரையில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நாமளும் படகு மேலே ஏறி உக்காந்துக்கிட்டோம், படகோட்டி கூட பேசிக்கிட்டே போகிறோம். போகும்போது நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு, நம்ம கரை போய் சேர போகிறோம், வந்த வேலையை முடிக்க போகிறோம், இதானே சரியாக இருக்கும். ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணார், பாதியிலேயே குதிச்சுட்டாரு. அதாவது இந்த சாஸ்திரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த சாஸ்திரமெல்லாம் தேவையில்லை, இது என்ன அதே தானே, சாஸ்திரத்தை சாஸ்திரமே விடுன்னு சொல்லுது, இதை போய் பிடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு படகை பாதியிலேயே விட்டால் என்னாகும், தண்ணியிலேயே குதித்து மரணத்தை அடைய வேண்டியதுதான். அது மாதிரி இங்கே நிறைய பேர் அப்படி பண்ணிடுறாங்க. அதனால் என்ன சொல்ல வர்றார் இந்த வித்யாரண்யர் சுவாமி, சாஸ்திரம் வந்து படகு போல, சாஸ்திரத்தை சொல்லுகின்ற குரு வந்து படகோட்டி, அவர்கள் ரெண்டு பேரையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கரை சேர்ந்துடணும். கரை சேர்ந்துட்டா தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர முடியுமே தவிர, நீங்கள் பாதியிலேயே குதிச்சிங்கன்னா கரை சேர மாட்டீங்க. அல்லது நீங்கள் படகையும் படகோட்டியும் பயன்படுத்தலைன்னா அந்த கரைக்கு போகவும் முடியாது, அப்போ பிறவி பெருங்கடலை கடக்க முடியாது. அப்போ பிறவி பெருங்கடலை கடக்க வேண்டுமானால் அதுக்கு என்ன வேணும் வழி, சாஸ்திரமும் சத்குருவும் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வித்யாரண்யர் சுட்டி காட்டுறாரு. இதை வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவரும் சுட்டி காட்டுறாருன்னு நானும் அடிக்கடி சுட்டி காட்டிகிட்டே இருப்பேன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்ட்டு. ஏன்னா பிறவிங்கிற ஒரு பெருங்கடல்ல யார் நீந்துவாங்க, கையில நீந்தியே கடக்க முடியுமா, முடியாது. அப்ப நீந்தாதவன் இறைவனடி சேரமாட்டான். அப்ப யார் நீந்துவான், படகும் படகோட்டியும் கிடைச்சவன் தான் அந்த பக்கம் கரை சேர முடியுங்கிறதுடைய தாத்பரியம், அதான் உண்மையான அர்த்தம். அப்படியே பிறவி பெருங்கடலை கையிலேயே நீந்தி கடந்துன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுவாரா, திருவள்ளுவருக்கு என்ன விவரம் பத்தாதா, திருவள்ளுவர் என்ன கடலையே நீ கையிலேயே நீந்தி கடந்துருப்பான், பிறவி பெருங்கடலை நீந்தி கடந்து விடு அப்படின்னு எந்த சாமியாராக சொல்லுவாங்களா, அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கணும், அதாவது ஊடகமாக பேசுவாங்க, அதனுடைய முழு அர்த்தத்தை நாம் தான் புரிஞ்சுக்கணும். கடலை கடப்பதுன்னா கையில் நீந்தி கடக்க சொல்லலை, போட்டையும் படகோட்டையும் பயன்படுத்திக்கோங்கிறாங்க. அப்போ அதை தான் நாம்பளும் இங்கே செய்யணும். இப்போ இன்னொரு ஓமானம் சொல்கிறாங்க, சாஸ்திரமும் சத்குருவும் தேவைப்படுற விஷயத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு காலில் வந்து முள் குத்துது, அந்த முள்ளை எடுக்கணும், நீங்கள் என்னடா பண்ணுறதுன்னு கீழே உக்காந்துட்டு நடக்கவே முடியல, முள் பலமாக குத்திடுச்சேன்ட்டு அங்கே இங்கே தேடுறீங்க, இன்னொரு முள் கிடக்குது. அப்போ நீங்கள் ஒரு முள்ளை எடுக்க இன்னொரு முள்ளை எடுத்து பயன்படுத்தலாம், ஏன்னா அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது உங்களுக்கு, இன்னொரு முள்ளை வச்சு குத்தி தோண்டி எடுத்துடலாம். அப்போ ஒரு முள்ளை எடுப்பதற்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்தி அந்த முள்ளை எடுத்து விட்டால் கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு முள்களையும் எரிந்து விட வேண்டும். ரெண்டையும் வச்சுக்க கூடாது, ஏன்னா எனக்கு இந்த முள் உதவி பண்ணிச்சு அதனால் இந்த முள்ளை நான் வச்சுக்கிறேன், அந்த முள் என்னை குத்திடுச்சு அதனால் அதை நான் பீசிடுறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு உதவி பண்ணுறதுங்கிறதுக்காக அந்த முள்ளையும் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி சாஸ்திரமும் சத்குருவும் நமக்கு உதவி பண்ணாங்கிறதுக்காக வச்சுக்க வேண்டியதில்ல, அவங்களே விட்டுடுங்கன்னு தான் இங்க சொல்லுது. அதுதானே அத்வைதம். ஏன்னா அத்வைதம் தான் அருமையான விஷயத்தை சொல்லும். எப்பயுமே எதையுமே பிடிக்க கூடாது இல்லையா, பற்றுங்கிற விஷயம் எதுலையுமே வரக்கூடாது. கடவுளையும் பிடிக்க கூடாது, குருவையும் பிடிக்க கூடாது, சாஸ்திரத்தையும் பிடிக்க கூடாது. அப்ப அந்த நிலை தான் உண்மையான அத்வைதிகளுடைய நிலை. அப்ப எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்ப இந்த அவமானம் என்ன, ஒரு அஞ்ஞானம் முதல் முள், அந்த முதல் முள்ளை எடுப்பதற்கு இரண்டாவது முள் தான் இங்க சாஸ்திரம். அப்ப இந்த சாஸ்திரத்தினுடைய உதவியினால நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கிவிட்டா போதும், தானா நாம அந்த அறிவாத்தான் இருக்கிறோங்கிறது சாஸ்திரம் காட்டி கொடுக்குறோம். அப்படி காட்டி கொடுத்த பிறகு அந்த அறிவே தான் இங்க சாஸ்திரமாவும் வந்திருக்கு, குருவாவும் வந்திருக்கு. தன்னையே தான் பார்க்கின்ற வைபவத்தை அது செய்திருக்குன்னு அப்புறம் புரியும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அதை எப்படி சொல்றாருன்னா, ஆ தத்வசிய அவபோதநாத் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. தத்வசிய அவபோதநாத் அப்படிங்கிற இந்த சொல் வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதாவது தத்துவம் தெளிவாகின்றவரை சாஸ்திரம் இருக்க வேண்டும், அதற்கு பிறகு சாஸ்திரமும் சத்குருவும் தேவையில்லை. ஆனால் அதற்கு முன்பாகவே சாஸ்திரத்தையும் சத்குருவையும் நீக்கிவிட்டால் அவன் கடை தேர மாட்டான், அவன் கரை சேர மாட்டான் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இந்த இடம் இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. அப்போ சாஸ்திரம் வந்து எதுக்காக வேணும், அறியாமையை நீக்குவதற்கு. அந்த ஞானம் வந்த பிறகு நமக்கு அந்த வழிகாட்டி தேவையில்லை, வழிகாட்டி பயன்படுத்தி அந்த வழிக்கு போய்க்கலாம். போன பிறகு அந்த ஊர் போய் சேர்ந்த பிறகு இன்னும் வழிகாட்டியை பிடிச்சிக்கிட்டு வேண்டியது இல்லையா, அது மாதிரி இங்கேயும் சாஸ்திரத்தையும் சத்குருவையும் விட்டுட வேண்டும். ஆனால் ஊரே போய் சேராம அந்த மேப்பை விட்டுறக்கூடாது, மேப்பை விட்டிங்கன்னா ஊர் போய் சேர முடியாது, அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விளக்கு வந்து இருளை நீக்கும், சூரியன் உதித்த பின்பு எப்படி விளக்கு தேவையில்லையோ அது மாதிரி இங்க அறியாமை இருள் நீங்கினா அறிவு வந்து விட்டா வெளிச்சம் தேவையில்லை, புற வெளிச்சம் தேவையில்லை அப்படிங்கிற அருமையான விஷயத்தை இந்த விஷயம் பார்க்குறோம். அப்ப இந்த ஸ்லோகம் தருகின்ற நடைமுறை உபதேசம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாம் அத்வைதம் தான், அதாவது இருப்பது ஒன்று தான், இறைவன் மட்டும்தான், அதுவே பிரம்மம், அதுவே இருப்பு, அது மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க அத்வைதம் சொல்ற விஷயம். அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற நீங்க கேட்ட உடனே ஏற்கனவே நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன், என்னுடைய பாடத்தை தொடர்ந்து படிக்கிறவங்களுக்கு தான் அது புரியும், இடையில வர்றவங்களுக்கு புரியாது. அகம் பிரம்மாஸ்மின்னு உடனே நானே பிரம்மம்னா ஆணவம் அடைஞ்சிடக்கூடாது. அகம் பிரம்மாஸ்மினா இங்க பிரம்மம் மாத்திரமே இருக்குது, அது இந்த உடலையும் மனதையும் கொண்டு பிரகாசிக்குது, அதுக்கான ஊடகம் இந்த மனம் இந்த உடல் அப்படிங்கிற புரிதலோடு இந்த உலகத்துல விவகாரமா வாழணும் அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நானே பிரம்மம் அப்படின்ட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டோம், அல்லது சிவபெருமான் மாதிரி வேடம் போட்டுக்கிறதோ, அல்லது அம்பாள் மாதிரி வேஷம் போட்டுக்கிறதோ தேவையில்லை, அது புரியாதவன் செய்யற வேலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதனால இங்க பிரம்மம் மாத்திரமே இருக்கிறது, அது பிரகாசிக்கின்ற ஊடகம் இந்த உடல் மனம், அதுக்கான ஒரு கருவி இது, அதை வைத்து அது ஏதோ கையாளுகிறது, அது காரணக்காரிய நிமித்தமா ஏதோ பயன்பாட்டுக்கு வச்சிருக்கு, அதன் மூலமா அது பார்க்க விரும்புது, அதுக்கான வழிய அது செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தா போதும், இந்த உடலும் மனசும் அதுக்கான கருவியா இருந்து வந்த வேலையை முடிச்சிடும் அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இங்க இந்த விஷயம் புரியாம எல்லாம் அத்வைதம் தான், அதனால எனக்கு சாஸ்திரம் தேவையில்லை அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லிவிடக்கூடாது, அதை வந்து தவிர்க்க வேண்டும் என்பதாக இந்த ஸ்லோகம் நமக்கு புரிய வைக்குது. ஏனென்றால் இன்னும் அஞ்ஞானம் இருக்கின்ற வரை சாஸ்திரம் தேவை. ஆகவே இந்த ஸ்லோகம் மிக நுட்பமான ஒரு உண்மையை சொல்கிறது, எல்லா துவைதமும் பந்தம் அல்ல, சாஸ்திரம் குரு விசாரம் ஆகிய இந்த துவைதம் முக்திக்கான வழியை காட்டுகிறது. அதனால் அசாத்திரிய தைதத்தை விட்டுவிடு, சாஸ்திரிய தைதத்தை பயன்படுத்து, தத்துவம் தெளிந்த பின்பு அதையும் நீ தாண்டி விடு விட்டுவிடு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லுது, இந்த 42வது ஸ்லோகம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், துவைதம் தான் குருவும் சாஸ்திரமும், ஆனா நம்ம துவைதத்தை விடணும்னு சொல்றோம். அப்ப துவைதத்தை விடணும்னு சொன்னவங்க நீங்க எதுக்குங்க சாஸ்திரத்தையும் சத்குருவும் துவைதத்தை எடுத்துக்குங்கன்னு சொல்றீங்கன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அப்படி கேட்கிறவங்களுக்கான பதில் தான் இந்த ஸ்லோகம். இங்க என்ன சொல்லுதுன்னா, சாஸ்திரிய துவைதத்தை பயன்படுத்தி தத்துவம் என்ன, இருப்பது ஆத்மா, அந்த இருப்புன்னு தெரிந்து கொண்டால் அதன் பிறகு நீ இந்த சாஸ்திரத்தையும் சத்குருவையும் விட்டுவிடு. ஆனால் இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நான் அத்வைதிங்கிற மனப்பான்மையில் நீ அதை விட்டுவிட்டால் நிச்சயமாக நீ அத்வைதி ஆக முடியாது. ஏனென்றால் இங்கு ஞானம் வராமல் அஞ்ஞானம் நீங்காது. அதாவது நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன்ங்கிற அந்த அறிவு மலரணும்னா ஏற்றி வைக்கப்பட்ட அஜ்ஞானங்கள் நீங்க வேண்டும். அது மனம் என்ன பண்ணோம்னா ஒரு கேம் பண்ணும், நமக்கு தெரியாம ஏமாத்திடும். அதனால நிறைய பேர் இடையில விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்க பண்ற மிகப்பெரிய தவறுங்கிறத இங்க சுட்டி காட்டுறார். அடுத்தது 43வது ஸ்லோகம். ஆத்ம பிரம்ம விசாராக்கியம் சாஸ்திரியம் மானசம் ஜகத் புத்தே தத்வே தச்ச ஹேயமிதி ஸ்ருத்தி அனுசாசனம். ஸ்ருதி அனுசாசனம் அப்படின்னு இந்த இடத்துல பிரிச்சுக்கணும். அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா, ஆத்மா பிரம்ம விசாரம் ஆக்கியம், ஆத்மா பிரம்மம் பற்றிய விசாரம் எனப்படுகின்ற சாஸ்திர சம்பந்தமான மன உலகம் தத்துவம் தெளிவாக அறியப்பட்ட பின்பு விட்டுவிடலாம். அப்ப சாஸ்திரம் அறிகின்ற வரைக்கும் இங்க மனம் வந்து அது சம்பந்தமான விஷயங்களை விசாரம் செய்து பார்க்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லும். அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது, இந்த 43வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்கியவன் யார் அப்படிங்கிற ஒரு விசாரத்தை மேற்கொள்ளணும். அது மனதின் மூலமா தான் மேற்கொள்ள முடியும். அப்போ நீங்க உங்ககிட்ட இருக்கிற இருமை மனசை வச்சுதான் இந்த விவகாரத்துக்குள்ள வரீங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு எது கை கொடுக்குது, சாஸ்திரமும் சத்குருவும் கை கொடுக்குது. அப்போ அதன் மூலமா நீங்க என்ன சாஸ்திரம் சொல்ல வருது, இருப்பது இருப்பு மாத்திரமே. அந்த அத்வைதத்தினுடைய முக்கியமான நடைமுறை பாடம் என்ன, சத்து சித்து ஆனந்தம், அதாவது பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா, இதுதான் மகா வாக்கியம். அப்ப இங்கே பிரம்மம்ங்கிறது எப்படி இருக்கு, எப்பொழுதும் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது, சித்தாக இருக்கிறது, சத்து வந்து சித்தாக இருக்கிறது. அப்ப அந்த சத்து தான் சித்தாக இருக்கிறது என்பதை உணர்வதனால் ஆனந்தம் மலர்கிறது அப்படிங்கிற ஒரு சச்சிதானந்த ஸ்வரூப நிலைப்பாட விசாரம் பண்ணி பார்க்கணும். நான் யார், பிரம்மம் எப்படிப்பட்டது என்று செய்யப்படுகின்ற ஆத்ம பிரம்ம விசாரம் கூட மனதில் தோன்றுகின்ற ஒரு சாஸ்திரிய துவைதமாகத்தான் இருக்கிறது. ஆனால் தத்துவம் தெளிவாக அறிந்துவிட்ட பிறகு அதையும் விட்டுவிட வேண்டும் என்று இதே ஸ்ருதி உபதேசிக்கிறது, இதே சாஸ்திரம் உபதேசிக்கிறது. அப்ப இந்த ஸ்லோகம் அந்த முந்தைய ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியில் அப்படியே வருகிறது. ஆகவே சாஸ்திரிய துவைதம் அசாஸ்திரிய துவைதம் என்ற இரண்டு வகைகள் இருக்கின்றன. அதில் சாஸ்திரிய துவைதத்தை தத்துவம் தெளிவாக்கும் வரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது. இப்போது இந்த ஸ்லோகம் இன்னும் ஒரு படி மேலே செல்கிறது. மேலே செல்லி என்ன சொல்லுதுன்னா, தத்துவம் தெளிந்த பிறகு சாஸ்திரிய துவைதத்தை விட வேண்டும், ஆத்ம பிரம்ம விசாரம் கூட துவைதமா என்று கேட்டால் ஆம், அதாவது இருமைகள் தான். ஏன்னா இங்க இருப்பு மாத்திரம்தான் இருக்கு, இருப்புக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்ப இருப்புக்கு வேற இங்க குரு இருக்கிறாரு, சாஸ்திரம் இருக்குன்னு சொன்னா அது இருமைகள் தான். ஆனால் அது எதற்காக அப்படின்னா, விசாரத்துக்காக பயன்படுத்திக்கணும். அப்ப நான் விசாரிக்கிறேன், நான் அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இருப்பை அறிவது, எது இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது தெரிஞ்சிட்டா இங்க இருமைகள் மூலமா தான் அது தெரிஞ்சுக்க முடியும். அதனால நான் யார், பிரம்மம் எப்படிப்பட்டது, சாட்சி யார் என்ற எண்ணங்களும் மனதில் தோன்றும் ஒரு வகை துவைதம் தான். ஆனால் அது நல்ல துவைதம், அது பந்தத்தை நீக்குகிறது. ஆனால் ஏன் அதையும் விட வேண்டும் என்று கேட்டால், விசாரம் என்பது கரை அறையும் வரை தேவையான படகு. நீங்க வந்து விசாரம் பண்ணி தெளிவான பிறகு விட்டு விடலாம், ஆனா தெளிவு ஆறதுக்கு முன்னாடி விடக்கூடாது. ஏன்னா இப்ப படகுல பயணம் பண்ணலாம், கரை சேர்ந்த பிறகு படகு விட்டுடலாம், கரை சேருவதற்கு முன்னாடி படகு விட்டுறக்கூடாது. கரை சேருவதற்கு முன்னாடி படகு விட்டுட்டீங்கன்னா கரையிலே போக முடியாது, தண்ணியில விழுந்து மூழ்கிடுவீங்க. அப்ப அதனால கரை சேர்கின்ற வரைக்கும் பொறுமையா சாஸ்திரத்தையும் சத்குருவையும் பிடிச்சுக்கணும். கரை சேர்ந்து விட்ட பிறகு அந்த படகுலயே உட்காந்துருக்கணுமா, கிடையாது. அந்த படகு விட்டுட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். அது மாதிரி இங்க ஞானம் அடைந்த பிறகு நம்ம வேலையை பார்க்கலாம், அப்ப தேவையில்லை சாஸ்திரம். அப்ப விசாரம் தத்துவத்தை காட்டி தருகிறது. அந்த தத்துவம் தெரிந்த பிறகு இந்த விசாரிக்கிறேனுங்கிற எண்ணம் கூட தேவையில்லை என்று சொல்றார். இதை வந்து திருமந்திரமும் சொல்லுது இல்லையா, தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அவழ்பர், பின்னை வினையை பிசைந்து பிணைவர், சென்னியில் வைத்த சிவனருளாளே அப்படின்னு திருமந்திரம் சொல்லும். அப்போ அவர்களுக்கு தான் இங்க கர்மா கிடையாது, ஏன்னா அவங்க கரை சேர்ந்துட்டாங்க. இனிமேல் அவர்களுக்கு படகும் தேவையில்லை, படகோட்டியும் தேவையில்லை. அப்ப சாஸ்திரமும் தேவையில்லை, சத்குருவும் தேவையில்லை. ஏன், அவங்க எல்லாத்தையும் பிடிச்சிடுவாங்க, முடிச்சிடுவாங்க, முன்னை வினையையும் அவிழ்த்து விட்டு விடுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு தெளிவாயிட்டாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்குறோம். அப்ப இதுக்கு ஒரு ஓமானம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு மனுஷன் வந்து தூங்கிட்டு இருக்கிறான் வீட்டுல, அவனை வந்து வீட்டுல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, எழுந்திருப்பா எழுந்திருப்பான்ட்டு. அவன் எழுந்திருச்சுக்கிறான். அந்த பேரை கேட்ட உடனே அவன் விழிச்சுக்கிறான். விழிச்ச பிறகு திருப்பி அவனை அதே பேரை சொல்லி எழுந்திருப்பா எழுந்திருப்பான்னு யாராவது சொல்லுவாங்களா? தேவையில்லை இல்லையா? ஒருத்தர் எழுந்திருக்கிற வரைக்கும் தான் அவன் பேரை பிடிச்சி கூப்பிடணும். அப்போ அவன் வந்து அந்த பேரை கேட்டுட்டு என்னதான் கூப்பிடுறாங்க போல் இருக்குன்ட்டு அவன் தூக்கம் தெரிஞ்சு எழுந்திருச்சிருவான். எழுந்திருச்ச பிறகு அவனுக்கு மீண்டும் அந்த பேரை பிடிச்சி நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அழைப்பு தேவையில்லை. அது மாதிரி இங்கே சாஸ்திரமும் சத்குருவும் விசாரமும் விழிக்காமல் இருக்கின்றவனுக்கு தேவை. ஆத்ம ஞானத்தில் விழிப்பு பெறாத வரைக்கும் அவனுக்கு தேவை. ஆனால் ஆத்ம ஞானத்தில் விழித்த பிறகு அவன் தன்னிருப்பை தான் உணர்ந்து விட்டான், தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி ஆகிவிட்டான். அவனுக்கு இனி எதுவுமே தேவையில்லை. அப்படி ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் அது விட வேண்டிய விஷயம். இப்போ அப்படி ஒரு நிலை வருவது எப்படின்னா, நானே பிரம்மம் என்று தன்னை உணரும் போது தானாகவே அதெல்லாம் விடுபட்டுடும். நீங்களா மைண்ட் லெவலில் விடக்கூடாது, அதுவா விட்டுடும். இப்போ இன்னொரு ஓமானம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நிறைய ஓமானங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஏணி இருக்கு, அந்த ஏணியை பயன்படுத்தி நீங்கள் மாடிக்கு போறீங்க. மாடிக்கு மேலே போய் நின்ன பிறகு அந்த ஏணியை பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்களா? தேவையில்லை, அந்த ஏணியை விட்டுடலாம். மாடிக்கு மேலே போயிட்டா அதனால ஏணி தேவை இருக்காது. அது மாதிரி நீங்கள் ஆத்ம விசாரம் பிரம்ம விசாரம் இதெல்லாம் ஏணி மாதிரி. ஆனால் நீங்கள் ஞான நிஷ்டை அடைஞ்சிட்டா அங்கே மாடி ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். மாடி மேலே ஏறுற வரைக்கும் ஏணி தேவை. அது மாதிரி நீங்கள் ஞானம் அடைகிற வரைக்கும் சாஸ்திரமும் சத்குருவும் தேவை. நீங்கள் மாடி மேலே ஏறிட்ட பிறகு ஏணி தேவையில்லை. அது மாதிரி நீங்கள் ஞானம் அடைந்த பிறகு சாஸ்திரமும் சத்குருவும் தேவையில்லை. அப்போ தச்சஹேயம் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாரு. அதையும் விட்டுவிட வேண்டும். எதை? சாஸ்திரத்தை, சத்குருவை, விசாரத்தை எல்லாம் விட்டு விடுங்கள் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார். ஏனெனில் இவைகள் எல்லாம் மனதின் செயல். ஆனால் உண்மை என்ன? மனதிற்கு அப்பால் இருக்கின்ற தூய அறிவு, சுத்த சைத்தன்யம் என்று அழகாக புரிய வைக்கிறார். இதை வந்து நம்ம ஏற்கனவே முண்டக்க உபநிஷத்தில் பார்த்தோம். முண்டக்க உபநிஷத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்குது. அது என்னன்னா, சாஸ்திராண்ய தீத்திய மேதாவி அப்யஸ்ய ச புனப்புனகா பரமம் பிரம்ம விஞ்ஞான உல்காவத் தானியத்தோத் சுஜேத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. முண்டக்கா உபநிஷத்தில் நம்ம படித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பட் ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது இந்த இடத்துல சாஸ்திராணி அதித்தியான சாஸ்திரங்களை படித்த விவேகமுள்ள சாதகன் மீண்டும் மீண்டும் அவற்றை மனனம் செய்து அப்யஸ்ய ச புனப்புனகா, அப்யஸ்யம்னா மீண்டும் மீண்டும் அபியாசம் செய்கிறான், மனனம் செய்கிறான், மீண்டும் மீண்டும் அவற்றை மனனம் செய்து பரமம் பிரம்ம விஞ்ஞான பரம பிரம்மத்தை தெளிவாக அறிந்த பின்பு உல்காவத்து தீக்குச்சியை போல, எரிந்து முடிந்த தீக்குச்சியை எரிவது போல சாஸ்திரங்களையும் விட்டுவிட வேண்டும். உல்காவத்து தானிய தோத்து சுஜேத் அப்படின்ட்டு ஒரு அருமையான ஸ்லோகம் நம்ம படித்தோம். அது முண்டக உபநிஷத்தில் படிக்கும் போது ஞாபகம் வந்திருக்கோம், இப்போ மறந்துருப்போம். திருப்பி அதையும் ஞாபகப்படுத்தலாம். ஏன்னா இங்கே அந்த முண்டக உபநிஷத் ஸ்லோகத்தோடு இது புரிந்து வருது. இந்த ஸ்லோகம் வித்யாரண்யர் சொல்லுகின்ற இந்த ஸ்லோகமும் அந்த முண்டக உபநிஷத்தினுடைய உபநிஷ ஸ்லோகமும் மேட்ச் ஆகுது. அதனால் அதை எடுத்து இங்கே கம்பேர் பண்ணுறேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், இது மாதிரி அத்வைத ஞானத்தை அத்தியாத்ம ஞானத்தை படிக்க வந்த ஒரு புத்திசாலி மாணவன் சாஸ்திரங்களை படித்து முடித்த பிறகு அவற்றை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்து தெளிவடைந்த பிறகு அந்த பரம சைத்தன்யத்தை அந்த பரமாத்மாவை அறிந்த பின்பு இருளில் வழிகாட்டிய தீப்பந்தத்தை போல அல்லது ஒரு தீக்குச்சியை போல அந்த சாஸ்திரமும் சத்குருவும் எனக்கு பயன்பட்டது என்று நாம் அதை உபயோகப்படுத்திவிட்டு இலக்கை அடைந்த பிறகு அந்த தீப்பந்தம் தேவையில்லை, அந்த தீக்குச்சி வெளிச்சம் தேவையில்லை என்பது போல இங்கு சாஸ்திரத்தையும் சத்குருவத்தையும் விட்டுவிட வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்போ இந்த முண்டக உபநிஷத்தினுடைய இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஆழமான வேதாந்த உண்மையை நமக்கு சொல்லிச்சு. அது என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் சாஸ்திரம் அவசியம், சத்குரு அவசியம், அவர்கள் சொல்லுகின்ற உபதேசம் அவசியம். ஆனால் நாம் யார் என்பதை மறந்திருப்பதனால அவர்களை நம்ம பயன்படுத்துகிறோம். நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் என்று தெரியாம நம்ம அஞ்ஞான இருளில் அலைக்கழிக்கப்படுவதனால இவர்களை பயன்படுத்துகிறோம். ஆனா இவர்கள் பயன்பாடுக்கு வந்து நம்முடைய உண்மை நோக்கத்தை நிறைவேற்றி வைத்து விட்டார்கள் என்றால் அவர்களை விட்டுவிடலாம், சாஸ்திரத்தை விட்டுவிடலாம். அந்த நிலையில இங்க சாஸ்திரம் நமக்கு வழிகாட்டுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்ப இந்த உண்மை ஒரு முறை தெளிவாக அறியப்பட்ட பின்பு நாம் இந்த சாஸ்திர விஷயங்களை மீண்டும் மீண்டும் பிடித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு உதாரணத்தோட நீங்க நடைமுறைக்கு கொண்டு வந்துருங்க அப்படிங்கறத இங்க சொல்றார். இன்னொரு உபமானமும் நம்ம இந்த இடத்துல எடுத்து பொருத்தி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, இப்ப ஒரு விவசாயி இருக்கிறான், அந்த விவசாயி வந்து நெல் பயிரிட்டு இருக்கிறான். அந்த நெல் பயிரிட்ட உடனே தானியங்கள் எல்லாம் பூத்து குலுங்குது, நெல் வந்து நல்லா விளைஞ்சிடுச்சு, விளைச்சல் அதிகமா அமோக விளைச்சல் ஆயிடுச்சு. உடனே அவன் எடுத்துட்டு வந்து எல்லாம் அந்த வயல்ல பரப்புறான், அவனுடைய வயல்வெளியில பரப்புறான், பரப்பி கதிர் அடிக்கிறான். கதிர் அடிச்ச உடனே நெல்கள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிடுது. இப்போ நெல் மணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டான், அந்த நெல் மணிகள் எல்லாம் எடுத்து அந்த நெல்லை திருப்பி மீண்டும் சுத்தம் பண்ணா அரிசியா மாறும். அரிசியா மாறினவுடனே அரிசியை பூரா எடுத்துட்டு பூமியை நீக்கி விடுகிறான். அப்ப அது மாதிரி இப்போ நம்ம பயிரிட்ட பிறகு எனக்கு அரிசி மாதிரி உமியும் வேணும்னு யாராவது வச்சுக்குவாங்களா, அல்லது உமியும் போட்டு நம்ம சமைச்சு சாப்பிடுவோமா? நமக்கு தேவை அரிசி தான், ஆனா அரிசி வரும்போது கூட உமியும் வரும். ஆனா நமக்கு அரிசி எடுத்துக்கிட்டு உமியை நம்ம நீக்கிடணும். அது மாதிரி இங்க ஆத்ம ஞானத்தை அடைந்த பிறகு சாஸ்திரத்தையும் சத்குருவையும் நீக்கிடணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அத்வைதம் மட்டும்தான் உண்மையை பேசும், மற்ற எந்த சாஸ்திரமும் உண்மையை பேசாது. ஏன்னா இருமைகள்லயே வச்சு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப நாம தான் இந்த இடத்துல தெளிவான முடிவு வரணும். ஏன்னா இப்ப யாராவது வந்து குருவை விட்டுட்டு சாஸ்திரத்தை விட்டுட்டுன்னு சொல்லுவாங்களா, வேற வழியில் இருக்கிறவன், வேற நீங்க எந்த விஷயத்தை போய் படிக்க போனாலும் இதை பிடிச்சிக்கோ அதை பிடிச்சிக்கோ என்ன பிடிச்சிக்கோ, அல்லது இந்த கடவுளை பிடிச்சிக்கோ, இந்த மந்திரத்தை பிடிச்சிக்கோ, எதையாவது ஒன்னு பிடிச்சிக்கோ, விட்டுறாத விட்டுறாதன்ற பிடிக்க வச்சுக்கிட்டே மாட்ட வச்சிருவாங்க. அப்ப நம்ம கடைசி வரைக்கும் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டே வாழ்க்கையில வாழ்ந்து வாழ்ந்து கடைசி வரைக்கும் எதையாவது பிடிச்சிக்கிட்டே இறந்து போயிடுவோம். சாகும்போது கூட எதையாவது பிடிச்சிக்கிட்டு தான் சாவோம். ஏன்னா பயத்தினால பக்கத்துல இருக்கிற பொண்டாட்டி கையை பிடிச்சிக்குவோம், இல்லைன்னா பொண்டாட்டி கணவன் கையை பிடிச்சிக்கிட்டு சாகும்போது அப்படியே பயத்துல எதையாவது பிடிச்சிக்கிட்டு உயிரை விடுறது. ஆனா இங்க சாஸ்திரம் இந்த தெளிவை கொடுத்த பிறகு இங்க பிடிக்கிறது என்ன இருக்கு, இருப்பது இருப்பு மாத்திரம் இருக்கு. அந்த தெளிவு வந்த பிறகு இங்க பிடிப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், அந்த உண்மையை இந்த அத்வைத வேதாந்தம் மட்டும்தான் ரொம்ப ஆழமா எடுத்து உரைக்கும். ஆனா இது எல்லாருக்கும் வர முடியாதுங்க, இதுக்குள்ள எல்லாராலையும் வர முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பூர்வ புண்ணியம் இருக்கணும், பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும்னா நல்லபடி வாழ்ந்திருக்கணும், அதாவது சமுதாயத்துக்கு சேவை செஞ்சு உபயோகமா வாழ்ந்தவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். அதனாலதான் நம்ம மீண்டும் மீண்டும் உங்களை எல்லாம் சேவை செய்ய சொல்றோம். ஏன் அப்படின்னா, ஏதேனும் ஒரு வகையில நீங்க இந்த சமுதாயத்துக்கு சேவை செஞ்சீங்கன்னா ஈஸ்வரன் நிகழ்வுல உங்களுக்கு அது பிரசாதமா மாறும். அதாவது நீங்க படைகளை வந்து பிரசாதமா எப்படி மாத்துறீங்க, வீட்டுல சமைச்சீங்கன்னா அது சாதாரண சாப்பாடு, அதுவே நைவேத்தியமா வச்சுட்டீங்கன்னா பிரசாதமா மாறிடுது. கடவுளுக்கு நைவேத்தியமா படைச்சீங்கன்னா அது பிரசாதம். அப்ப பிரசாதம் தான் வேல்யூ ஜாஸ்தி, அப்படியே சாப்பிட்டா அதுக்கு வேல்யூ கம்மி. அப்ப ஏன் பிரசாதமா மாறுது, அந்த அர்ப்பணிப்பு மனப்பான்மை, எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நீங்க அர்ப்பணிச்ச பிறகு அது பிரசாதமா மாறுது இல்லையா, அது மாதிரி வாழ்க்கையும் அப்படித்தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஈஸ்வரன் நிகழ்வுல இருக்கு, அந்த ஈஸ்வரன் நிகழ்வுல எனக்காகவே இந்த வாழ்க்கைன்னு சொல்லி சுயநலமா வாழாம பொதுநலமா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதுதான் ஈஸ்வரன் நிகழ்வு, ஈஸ்வரன் அப்படிதான் கொடுப்பான். ஏன்னா அவனே எல்லாமே இருக்கிறான். அப்போ அப்படி இருக்கிறவனுக்கு என்ன தேவை எல்லாம் அவங்ககிட்டயே இருக்கு. அப்போ அது யார் யாருக்கு என்ன வேணும் எப்படி கிடைக்கணும் எல்லாம் கொடுத்துருவான். ஆனால் சுயநலமாக வாழ நினைக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்னா, அது மைண்டு வந்து அவங்கக்கிட்ட கேம் ஆடுதுன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா நாம் ஆஃப்டர் ஆல் அது சின்ன மைண்டு வச்சுக்கிட்டே கிரிமினல்லாம் யோசிக்கிறோம். ஆனால் காஸ்மிக் மைண்டாக இருக்கிறவன் எப்படி இருப்பான், அந்த கிரிமினல் மைண்டு அவங்கள தான் இருக்குது. அதாவது மிகப்பெரிய அத்வைத ஞானத்தை கொண்ட அந்த சத்துவ குணத்தை கொண்ட ஈஸ்வரனுக்கிட்டேயே தான் கிரிமினல் மைண்டு இருக்கு. ஆனா கிரிமினல் மைண்டை பயன்படுத்துறவன் எப்படி பயன்படுத்துவாங்கிறதையும் அவன் தெரிஞ்சிருப்பான். அதனால எல்லாம் அந்த காஸ்மிக் மைண்டுக்கு, அந்த யூனிவர்சல் மைண்டுக்கு தெரியும். நாம் அதனாலதான் இந்த பாதையில வந்துட்டோம்னா நமக்கு எல்லாம் புரியும், இங்க யாரு கிரிமினல்ஸ் யார் நல்லவங்க, அப்புறம் எப்படி நம்ம நடைமுறை வாழணும், வாழ்க்கை வாழணும், ஒவ்வொருத்தரும் எப்படி நம்ம அணுகணும். அப்புறம் ஞானத்துல வந்து ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது வித்யாரண்யர் சொன்னார்ல, அவன் அப்பாவியா அப்பா அவன் பேசுறான் அப்படின்ட்டு. அது மாதிரி நாம நிறைய பேர் பேசுறதை கேட்டு அப்பாவித்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம், அவங்க வாழ்க்கையை அப்பாவித்தனமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம நடைமுறையில சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும். ஆனா ஒன்றும் மாற்றமெல்லாம் செய்ய முடியும். ஏன்னா அதெல்லாம் நிகழ்வுல இருக்குது இல்ல, அவங்க வாழ்க்கை அப்படித்தான், அது அப்படித்தான் அவங்க வாழ்வாங்க. அவங்கள போய் நீங்க என்னத்தை போய் மாத்துறதுக்கு இருக்கு, ஈஸ்வர நிகழ்வுல அதெல்லாம் தேவைதானே. அதனால எல்லாம் காரணக்காரிய நிமித்தத்துல இயங்கிட்டே இருக்கும். அப்ப அதனால மனம்ங்கிற ஒரு விஷயத்தை கடந்து அறிவு நிலைக்கு போனா தான் அங்க ஒன்றும் இல்லை. ஆனா விவகாரம்ல வியாபகாரிக சத்தியத்துக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லாம் இருக்கு. அப்ப அதை புரிஞ்சு இங்க நாம வந்து இந்த மாதிரி ஓமானங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எப்போ நமக்கு அரிசி தேவையோ அப்போ உமியை நீக்கிட்ட மாதிரி நமக்கு ஞானம் வந்த பிறகு சாஸ்திரத்தையும் சத்குருவையும் நீக்கிடணும் அப்படிங்கிறது இங்க பாக்குறோம். அப்ப சாஸ்திரம் அவித்தையை நீக்குவதற்காக, அவித்தையினா அறியாமையை நீக்குவதற்காக வருகிறது. அந்த அறியாமையை நீக்கிய பிறகு சாஸ்திரம் இங்கு தன்னுடைய வேலையை முடித்து விடுகிறது என்று பார்க்கணும். அதனால் நீங்கள் சாஸ்திரத்தை வெறுக்க வேண்டியதில்லை, ஆனால் அதையே இறுதி இலக்காகவும் எண்ண வேண்டியதில்லை. அது உன்னை உன்னிடமே கொண்டு செல்லும் என்ற ஒரு வழிதான் அது காட்டி கொடுக்கிறது. ஆகவே சாஸ்திரம் என்பது வழி, பிரம்மம் என்பது இலக்கு என்று இங்கே புரிய வைக்கிறார். இதுதான் பகவான் ஆதிசங்கரரும் சொல்றார். ஆதிசங்கரர் என்ன சொல்றார்னா, ஞானம் வந்த பிறகு நான் ஞானி என்ற எண்ணமும் இல்லாமல் போக வேண்டும். ஏனெனில் நான் ஞானி என்றாலும் இன்னொரு தனி நான் அங்கு உண்டாகி விடுகிறது அப்படின்னு பகவான் ஆதிசங்கரர் இதை மேற்கோளிட்டு காட்டுறார். இந்த உபநிஷத்து முண்டக்க உபநிஷத்துல பாஷ்யம் எழுதின போது அவர் அதை தெளிவுபடுத்துறார். அப்ப ஞானம் வந்து விட்ட பிறகு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நான் பெரிய ஞானி, நான் பிரம்ம ஞானி அப்படி இப்படின்னு அந்த ஒரு எட்வைட்ல சுத்திட்டு இருப்பாங்க. அதுவே ஒரு ஈகோ தான். இந்த ஈகோவை விட போய் அந்த ஈகோவை பிடிச்சிக்குவான். இந்த நானுங்கிறது அஜ்ஞான நானே. இந்த அஜ்ஞான நான் வந்து அறியாமையினால் உண்டான நான் அப்படின்னு தன்னை பத்தி தெரிஞ்சிக்காம நான் செஞ்சேன், நான் சாப்பிட்டேன், நான் தூங்கினேன், அப்புறம் இது எனது என்னுடையது அப்படிங்கிற ஒரு அஜ்ஞான நான் இந்த இடத்துல விளையாடிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரம்ம ஞானத்தை அடைஞ்ச பிறகு அங்க அகங்காரன் நான் வந்துடும் பாருங்க. அது வந்து இந்த அஜ்ஞான நானை விட மிகப்பெரிய அகங்காரன் ஞான். அது மாதிரி நான் நிறைய சாமியார்களை பார்ப்பேன். அப்படியே பெரிய ஒரு இதாட்டம் இருப்பாங்க. அப்படியே அவங்க பிரம்ம சாஸ்திரத்தையே கரைச்சி குடிச்சிருப்பாங்களாமா, அவங்க பக்கத்துல நம்ம போய் நிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஈகோ. அவங்களெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் பார்க்கணும், அவங்க கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பேசணும், அப்படி ஒரு பந்தா. அப்ப என்ன இந்த பந்தாவை சொல்றதுக்கு தான் இந்த சாஸ்திரத்தை படிக்க வச்சிருக்காங்கன்னா, கிடையாது. இந்த சாஸ்திரத்தை படிச்சா பணிவு வரணும். ஏன்னா வேதமே என்ன சொல்லுது, வித்யா ததாத்தி வினயம், கல்வி பணிவை தர வேண்டும். அகங்காரத்தை கொடுத்து விடக்கூடாது. அகங்காரத்தை கொடுத்து விட்டால் அது எப்படி கல்வி என்று சொல்ல முடியும்? ஆனா இங்க அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுவிட்டு நான் பெரிய ஞானி அப்படின்னு ஒரு பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிற சாமியாருக்கு நிறைய பேரை நான் சந்திச்சேன். அப்போ என்ன இவங்கெல்லாம் என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த மாதிரி ஆட்களை பார்க்கறதுனால தான் என்னோட படிச்ச சக சன்னியாசிகோட ஒருத்தர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. காரணம் என்ன? இப்படிதான் இருப்பானுங்க போல் இருக்கு, சாஸ்திரத்தை படிச்ச உடனே ஹெட் ஹைட் ஏறிடும் போல் இருக்குன்னு அவர் அப்படி நினைச்சுக்கிட்டாரு. ஏன்னா ஒரு சிலருடைய வாழ்க்கை முறை என்ன ஆயிடுதுன்னா, எல்லாரையும் குழப்பிடுது இல்லையா. அப்ப இப்படியும் அந்த அத்வைத ஞானத்தை படிச்சுட்டு அகங்காரம் வந்துடும் போல் இருக்கு. அப்ப நாம இதை படிச்சு நாம ஈகோவில் சுத்த வேண்டாம், நம்ம எப்பயும் போய் கட்டட தொழில பண்ணுவோம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு அவர் மீண்டும் கட்டட வேலைக்கு போயிட்டாரு. அப்ப என்ன, இது மாதிரி ஆட்களை காட்டி கொடுத்து அவரை மீண்டும் கட்டட வேலைக்கு அது கொண்டு போயிடுச்சு. அது அவருடைய பிராரப்தம். ஆனா பொதுவா என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஞான பாதைகள்லாம் வந்து அகங்காரத்தை விடுறதுக்கு தான். அப்ப இந்த இடத்துல வந்து ஆதிசங்கரர் அழகா சொல்றாரு, ஞானம் வந்த பிறகு நான் ஞானி என்ற எண்ணமும் இல்லாமல் போக வேண்டும். அப்ப நான் ஞானி என்றாலும் அங்கு இன்னொரு தனி நான் வந்து உக்காந்துக்குது, ஆகவே அதை விட்டு விடு அப்படின்னு இங்க சொல்றாரு. அதனால ஆரம்பத்துல சாஸ்திரமும் சத்குருவும் தேவை, ஆனா இறுதியில சாஸ்திரமும் சத்குருவும் விட்டுவிட வேண்டிய விஷயம். ஆகவே ஞானம் ஒரு எண்ணமாகவே இருக்கட்டும், அதனால் அதை பற்றி கொள்ள வேண்டாம் என்று இந்த ஸ்லோகம் சொல்ல வருது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு நுணுக்கமான ஒரு நிறைவை நமக்கு சொல்றது. என்ன அப்படின்னா, ஆத்ம பிரம்ம விசாரம் அவசியம், ஆனா அதுதான் நமக்கு இறுதி. அதே சமயம் அந்த உண்மை தெரிந்த பிறகு அந்த விசாரத்தையும் விட்டுவிட்டு சுத்தமான இருப்பில் நாம் நிலை பெற வேண்டும். அதுக்கு பேர் தான் மௌனம், அதற்கு பேர் தான் நிஷ்டை, அதற்கு பேர் தான் அத்வைதத்தில் வாழுகின்ற வாழ்க்கை அப்படின்ட்டு இங்க இந்த ஸ்லோகம் 43 புரிய வைக்குது. அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து மகான்களுடைய வழிகாட்டுதல சரியா பயன்படுத்தி பயணம் பண்ணணும். யார் யாரோ சொல்றதெல்லாம் எடுத்துக்க கூடாது, அப்புறம் அகங்காரமா பேசுறவங்களுடைய வார்த்தைகள் எடுத்துக்க கூடாது. எல்லாத்துக்கும் தெளிவு மகான்கள் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, அதை சரியா பிடிச்சிக்கணும். அப்புறம் எதையும் நான் சொல்றேன் அப்படிங்கிற ஈகோவில் சொல்றவங்களையும் பிடிச்சிக்க கூடாது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்றேன், வேற வேற குருமார்களை பிடிக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு குரு நான் தான் இதை சொன்னேன்னு சொன்னாருன்னா அந்த குரு ஈகோவில் அதை சொல்லிட்டேன்னு சொல்றாரு. அப்போ அந்த குருவை ஃபாலோ பண்றவனும் அந்த ஈகோவுக்கு வந்துடுவான். அதனால இங்க எந்த குருவும் நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், இது என்னுடைய கலை என்று சொல்லவே கூடாது. அப்படி ஒரு கலை வந்து என்னுடைய கலைன்னு ஒரு குரு சொல்றாருன்னா அந்த குரு உண்மையான குரு கிடையாது. ஏன்னா நம்முடைய பண்டைய ரிஷிகள் எல்லோருமே தன்னுடைய அறிவு பிரகாசத்தை உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் உபநிஷதங்கள். ஆனா அப்படிப்பட்ட உபநிஷத் ரிஷிகள் யாருமே தன்னுடைய பேரை போட்டுக்கவே கிடையாது. அந்த உபநிஷத் ரிஷிகள் போலவே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் பல ஞானிகள் வந்தாங்க, பல நூல்களை கொடுத்தாங்க, ஆனா யாருமே தன்னுடைய உண்மை பெயரை போட்டுக்கவே கிடையாது. நாம தான் பின்னாடி பெயரை மாத்தி போட்டிருக்கோம்னு சொன்னேன் நான் ஏற்கனவே. அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் இங்க இந்த பாதைக்கான சரியான வழி, அதை புரிஞ்சுக்கிட்டு போகணும். அடுத்தது 44, அதாவது ஏற்கனவே சொன்ன ஸ்லோகம் மாதிரியே வருது. ஒரே செகண்ட், அதை செக் பண்ணிக்கிறேன், அதையே படிக்கிறேனான்ட்டு. ஏற்கனவே படித்த ஸ்லோகம் வந்து ரீப்ரிண்ட், அதாவது திருப்பி வந்துருச்சு அது. அதனால் திருப்பி அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். கிரந்தம் அப்பியசிய மேதாவி ஞான விஞ்ஞான தத்பரகா வளாளமிவ தான்யார்த்தி தஜேத் கிரந்தம சேஷதகா. இந்த அருமையான ஸ்லோகம். இது என்ன சொல்றாருன்னா, கிரந்தம் அப்பியசிய, சாஸ்திரங்களை படித்து ஆராய்ந்து மேதாவி, அவன் விவேகமுள்ள சாதகனாக மாறிவிடுகிறான். ஞான விஞ்ஞான தத்பரகா, ஞானமும் அதன் நேரடி அனுபவம் மீது அவன் மனதை செலுத்தி அவன் அந்த நிலையை அடைகிறான். பலாலம் இவா, அதன் பிறகு வைக்கோலை போல தான்யார்த்தி, தான்யார்த்தினா தானியத்தை நாடுபவன், தஜேத் விட்டுவிட வேண்டும். கிரந்தம் அசேஷத்தகா, நூல்களையும் முற்றிலும் விட்டுவிட வேண்டும். அதாவது இது ரொம்ப ஷார்ட்டா இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே சொன்ன சப்ஜெக்ட் தான், இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபா இப்படி சொல்றாரு. ஞானத்தை அதன் நேரடி நிலைப்பாட்டையும் விரும்புகின்ற ஒரு புத்திசாலி மாணவன் சாஸ்திரங்களை சரியாக படிக்க வேண்டும், சரியான சத்குரு விடத்துல படிக்க வேண்டும். ஏன்னா சாஸ்திரம் வந்து படிக்கிறதுக்கு எத்தனையோ குருமார்கள் சொல்லி கொடுப்பாங்க, ஆனா என்ன சாஸ்திரத்தை நீங்க படிக்கிறீங்க, துவைதமா அத்வைதமா, அதுல தெளிவாயிக்கணும். நீங்க வந்து துவைத சாஸ்திரத்தை போய் படிச்சீங்கன்னா 12 வருஷம் படிச்சுட்டு உங்களுக்கு மாட்டுக்கு பால் கறக்கிற வேலையும் நீ வேறு கடவுள் வேறுங்கிற காட்டி கொடுக்கறதையும் செஞ்சிடுவாங்கன்ட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு கதை சொல்லியிருக்கிறேன். சாந்தோக்கிய உபநிஷத்தெல்லாம் எடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன். ஒரு மாணவன் வந்து கடவுளை காட்டி கொடுன்னு வரான். அவர் நீதாம்பா கடவுள்னு சொன்னாரு. உடனே அவன் என்னையா முட்டாள்தனமா என்ன போய் கடவுளுங்கிற, நான் ஒரு சாதாரண ஆளு என்ன போய் கடவுளுங்கிற, உனக்கு கடவுள் தெரியலன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டு வேற ஒரு சாமியார் கிட்ட போறான். அந்த சாமியார், ஆமாப்பா அந்த சாமியாருக்கு ஒன்றும் தெரியல, அது எப்படி நீ கடவுள் ஆக முடியும், நீ சாதாரண மனுஷன், நீ வேறு கடவுள் வேறு, கடவுள் எப்படிப்பட்ட உயர்ந்தவர் தெரியுமா, அவருடைய வைபவம் என்ன, உன்னுடைய சாதாரண அஜ்ஞான நிலை என்ன, இது ரெண்டும் ஒன்றாகுமா, மேட்ச் ஆகுமா, நிச்சயமா ஆகாது, ஆகவே நான் உனக்கு காட்டுற கடவுளை, ஆனால் 12 வருஷம் நீ என்னுடைய குருகுலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை 12 வருஷம் தங்கி வைக்கிறாரு. அவன் தங்கிட்டு அதான் எல்லாமே செய்கிறான்ல, அங்கேயே வந்து மாட்டு தொழுவத்தை கழுவுறான், கூட்டுறான், அப்புறம் மாட்டுக்கு பால் கறக்கிறான், அப்புறம் பால் கறந்து குருவுக்கு காஃபி வச்சு கொடுக்குறான், அப்புறம் மாடு மேய்ச்சிக்கிட்டு போகிறான், அப்புறம் வந்து சாஸ்திரத்தை படிக்கிறான். திருப்பி காலையிலெல்லாம் மாடு மேய்க்கிறான், சாயந்தரத்தில் வந்து சாஸ்திரம் படிக்கிறான். இப்படியே 12 வருஷம் ஓடிடுது. அப்புறம் கடைசியில் நீ வேறு கடவுள் வேறுங்கிறத அவர் நிரூபணம் பண்ணிட்டார். இப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஆமாம் நான் வேறு கடவுள் வேறு தான் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கோபமாக அந்த சாமியார்கிட்ட போகிறான். இதை சொல்கிறதுக்கு வந்து நானே கடவுள் சொல்கிறியா அப்படின்னு திட்டத்துக்கு போகிற நேரத்தில் தான் அவர் சேவ் பண்ணிட்டுருக்காரு. நான் சொன்னேன், ஒரு நாசவனை வச்சு அவர் சேவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்திருக்கிற விஷயத்த பார்த்தவொன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவன் ஏதோ நம்ம கிட்ட 12 வருஷம் கழிச்சு கோபமும் வந்திருக்கிறான், இருமைகளை கத்துக்கிட்டு வந்துட்டு எங்கிட்டயே அதை கத்துக் கொடுக்க வந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்ச குருமார் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நாடகம் ஆடுறாரு. அந்த சேவ் பண்ற அந்த நாசவன் கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஏன்பா நீ அருமையா சேவ் பண்ணிருக்கிற, எவ்வளவு அழகா எனக்கு மொட்டை அடிச்சு என்னுடைய தாடி எல்லாம் எடுத்து தலையில இருக்கிற சிகையெல்லாம் நீக்கி என்னுடைய முகத்தை வந்து பளிச்சுன்னு பண்ணிட்ட, நீயே கடவுள் மாதிரி எனக்கு வந்து இதை செஞ்சு கொடுத்துருக்கிறான்ட்டு அவர் வேணும்ட்டு அவனை தூண்டுறாரு. உடனே அவன் என்ன சொல்றான், அந்த நாசவன், என்ன சாமி என்ன போய் கடவுள்னு சொல்றீங்க, நான் ஒரு சாதாரண சவர தொழிலாளி, என்ன போய் கடவுளோட கம்பேர் பண்ணலாமா, நான் வேறு கடவுள் வேறு சாமி அப்படின்னு சொல்றான். அப்படியான்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு அந்த சவர தொழிலாளிக்கு காசை கொடுத்து அனுப்பிச்சிட்டு இவங்ககிட்ட கேட்கிறாரு, ஏன்பா நான் வேறு கடவுள் வேறுன்னு தெரிஞ்சதுக்கு ஒரு சவரம் பண்றவன் கூட தெரிஞ்சு வச்சிருக்கான், அவன் படிக்கவே இல்லை, உன்ன மாதிரி என்ன 12 வருஷம் போய் படிச்சானே குருகுலத்துல, அவன் டெய்லி அவன் வேலையை மட்டும்தான் பாக்குறான், ஆனா அவனுக்கு தெரியும் நான் வேறு கடவுள் வேறுங்கிறது, நீ 12 வருஷம் படிச்சுட்டு நான் வேறு கடவுள் வேறுங்கிறத வந்து என்கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன், ஆனா நான் என்ன சொன்னேன், நீ தான் கடவுள்னு சொன்னேன், ஆனா நீ தான் கடவுள்னு நான் சொன்ன உடனே நான் எப்படி கடவுளாவேன்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான பாதைகளை நான் காட்டியிருப்பேன், ஆனா நீ அதை கேட்காம நீ தான் கடவுள்னு வார்த்தையை கேட்ட உடனே நீ என் மேல கோவப்பட்டு போயிட்ட, அப்ப நீ வேறு கடவுள் வேறு என்று சொல்வதற்கு நீ சாஸ்திரம் படிக்க வேண்டியதில்லை, குருமார்களை நாடி போக வேண்டியதில்லை, குருகுலத்தில் 12 வருஷம் படிக்க வேண்டியது இல்லை, ஏன்னா அது சவரம் பண்றவனுக்கே தெரியும், படிப்பறிவு இல்லாத பாமரனுக்கே நான் வேறு கடவுள் வேறு என்பது தெரியும் போது இதுக்கு போய் ஒரு 12 வருஷம் நீ படிச்சுட்டு வந்திருக்கிறனா உன்னை விட முட்டாள் வேற இருக்க முடியும்னு அவர் சொல்றப்போதான் அவன் புரிஞ்சுக்கிறான் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேங்கிறத. இந்த கதையை ஏன் திருப்பி இங்க ஞாபகப்படுத்துறேன், அதாவது எதற்காக சாஸ்திரமும் சத்குருவும் தேவை, எந்த சாஸ்திரத்தையும் எந்த சத்குருவையும் பிடிக்கணும். அப்ப எந்த சாஸ்திரத்தையும் எந்த சத்குருவையும் பிடிச்சிட்டு நம்ம கடை தேர்ன பிறகு அதே சத்குருவையும் சாஸ்திரத்தையும் விட்டுடணும். அப்ப தானியத்துல அரிசி எடுத்த பிறகு அந்த உமியை நீக்கி விடுவது போல இங்க சொல்றாரு, வைக்கோலை நீக்கிடணும் அப்படிங்கிறாரு. ஒரு தானியத்தை எடுத்த பிறகு வைக்கோலை விட்டு விடுவது போல உண்மையை அறிந்த பிறகு சாஸ்திர நூல்களையும் விட்டு விட வேண்டும். அப்ப எந்த சாமியார் வந்து சாஸ்திரத்தை விடுன்னு சொல்லுவாரு? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சா போதுங்க, நீங்க சாஸ்திரத்தை விட்டுடுங்க. வைணவ சித்தாந்தம் படிச்சா போதுங்க, நீங்க சாஸ்திரத்தை விட்டுடுங்க அப்படின்னு எந்த குருமார்களோ, சாக்தம் கௌமாரம் அல்லது மதம் கடந்து போங்க, அல்லாஹ் படிக்கிற புனித குரான் அல்லது பைபிள் படிக்கிற பைபிள் இதையெல்லாம் விட்டுடுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? எந்த மத குருமாராவது நீங்க பைபிள் படிக்கிறத நிறுத்திடு, நீ வந்து குரான் படிக்கிறத நிறுத்திடு, நீ பகவத்கீதை படிக்கிறத நிறுத்திடுன்னு எந்த ஆட்களா சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்முடைய அத்வைத ஞானத்துல இங்க சரியான பண்டைய ரிஷிகள் வந்து சாஸ்திரத்தையும் விட்டுடுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானத்தில் இருக்காங்க, வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இதுதான் உண்மை. ஏன்னா இங்க எதையும் பிடிக்க கூடாது, ஏன்னா பிடிப்பதற்கு இரண்டாவது பொருள் இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணவங்களே போய் இதை பிடிச்சுக்குன்னு சொல்லுவாங்களா? ரெண்டாவது விஷயமே இல்லையே, அப்புறம் எதை போய் நீ பிடிப்ப? நீ அந்த அறிவா தான் இருக்கிற, நீ அந்த ஆத்மாவா தான் இருக்கிற. அஜ்ஞானத்தினால நீ அறிவுங்கிறத மறந்துட்டு அஜ்ஞானியா மாறிட்ட. ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த உண்மையை காட்டி கொடுத்துட்டா நீ அதுதான். அப்புறம் என்னத்தை போய் பிடிக்கிறதுக்கு இருக்கு, என்னத்தை போய் படிக்கிறதுக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அது வரைக்கும் தேவைப்படுது, அதை தான் இங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து முன்னாடி இருக்கிற ஸ்லோகத்தோட இன்னும் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கொடுக்குது. அந்த நிலையில இங்க ஞான விஞ்ஞானங்கிற ரெண்டு சொற்களை யூஸ் பண்றாரு. ஞானம்னா சாஸ்திரத்தில் கேள்விப்பட்ட அறிவு, நான் பிரம்மம் என்ற புரிதல். விஞ்ஞானம் என்றால் அந்த உண்மையை வாழ்க்கையாக மாற்றி கொள்ளுதல், மனம் அதிலேயே நிலை பெறுவது. அப்போ இந்த புத்தகத்தில் படித்த பரோட்ச ஞானத்தை வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டியது அபரோட்ச ஞானம். அப்ப அபரோட்ச ஞானத்துல வந்து நம்ம நடைமுறைக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? புத்தகத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அரிசியை எடுத்துட்டீங்கன்னா பூமியை விட்டுடணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அகங்காரியா மாறி சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு சாஸ்திரத்திலேயே நின்றுட்டு இருக்காங்க. சாஸ்திரத்தை சொல்லி கொடுப்பாங்க, அப்படியே சாஸ்திரம் படிச்ச பெரிய பண்டிட்டு மாதிரி காட்டிக்குவாங்க, அவங்க பக்கத்துலேயே போக முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஈகோ அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? பயன் கொடுக்காது, அவங்களுக்கே பயன் கொடுக்காது. அப்புறம் அவங்க கிட்ட படிக்கிறவனுக்கு என்ன பயன் கொடுக்கும்? ஒரு பயனும் கொடுக்காதுங்கிறது இங்கே சொல்றதுக்கு தான் இந்த ஓமானம். பலாலம் இவ அப்படின்னா வைக்கோல் ஓமானத்தை சொல்றாரு. ஒரு விவசாயி வயலிலிருந்து நெல் எடுக்கிறான், அதுல தானியம் இருக்கிறது, அதை சுற்றி வைக்கோலும் இருக்குது. அவன் தானியத்தை மட்டும் எடுத்துக்கொள்கிறான், வைக்கோலை வந்து விட்டு விடுகிறான். அது மாதிரி இங்க நாம்பளும் வந்து சாஸ்திரத்தை படிச்சுட்டு சாஸ்திரத்தினுடைய உண்மையை யதார்த்தத்தை அகம் பிரம்மாஸ்மிங்கிற நிலைக்குள்ள வந்துடணும். அப்புறம் மீண்டும் மீண்டும் அதை தேடிக்கிட்டு அலையக்கூடாது. எங்க கடவுள் இருக்காரு, இது காட்டி கொடுக்குமா அது காட்டி கொடுக்குமான்ட்டு மீண்டும் மீண்டும் வெளியே தேடி அலையக்கூடாது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை இங்க சொல்றார். அதுதான் இந்த ஸ்லோகம். அப்ப இன்னொரு அருமையான ஓமானம் கொடுக்குறாங்க. நிறைய ஓமானங்கள் எல்லாம் எடுத்து நம்ம நோட்ஸ் கொடுக்கணும். எப்படின்னா, இப்ப நான் தேடிய உண்மை வந்து தெளிவாகி விட்டது, அப்ப இனி நான் இந்த சாஸ்திர விஷயங்களை சார்ந்து வாழ வேண்டியது இல்லை என்று ஒருவன் முடிவெடுக்கிறான். இப்போ எப்படி அது பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க டாபிக் எடுத்துக்கிறீங்க. தேன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் ஒருத்தன். இருங்க நான் கூகுள்ல தேன்னு படிச்சுட்டு என்னன்னு சொல்றேன். ஹனின்னா என்ன அப்படின்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க போய் கூகுள்ல ஹனின்னா சர்ச் பண்றீங்க. அதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹனி இருக்கு. அதுல கொம்பு தேன் இருக்கு, மலை தேன் இருக்கு, தேன்கள்லயே பல ரகங்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கலாம், தேனை பத்தி நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா படிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு துளியாவது தேனை நக்குனா தானே அந்த தேன் எப்படி இருக்கும்னு தெரியும். தேனை இப்ப வந்து நக்கியே பார்க்காம மலை தேன் அப்படி, கொம்பு தேன் இப்படி, இந்த தேன் அப்படி, அந்த தேன் இப்படின்ட்டு மணிக்கணக்கில் நீங்க கூகுள்ல படிச்சுட்டு மணிக்கணக்கில் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஏதாவது பலன் இருக்கா? ஒரு பலனும் இல்லை. அதை தான் இங்கேயும் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சுட்டு பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நான் பிரம்மம் அப்படி பிரம்மம் இப்படி அப்படின்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பலனும் கிடையாது. பிரம்மம் எப்படிங்கிறத அனுபவமாக்கணும், தேன் எப்படிங்கிறத நக்கி பார்க்கணும். அது மாதிரி இங்க பிரம்மம்ங்கிறது தன்னுடைய உண்மை நிலை, தன்னுடைய சொரூபம், தன்னுடைய சுயம், அதை நீங்கள் உங்களுள் உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயத்த இங்க பிரம்மமாக நிலை பெறுவதற்கு பேரு விஞ்ஞானம், பிரம்மத்தை பற்றி அறிவதற்கு பேரு ஞானம். அப்ப நீங்க ஞானத்துல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், அது பரோட்சம். ஆனா நானே பிரம்மம் என்று தன்னையே தன்மயமாய் அனுபவமாக்குவது அபரோக்ஷம். அதுக்கு பேரு விஞ்ஞானம் என்று பெயர். அப்ப இது மாதிரி நிறைய ஓமானங்கள் மூலமா நமக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறார். அப்ப இந்த வந்து ஏற்கனவே முண்டக உபநிஷத்துல நம்ம ஒரு ஸ்லோகம் பார்த்தோம், அதையே இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றாரு, பரம உண்மையை அறிந்தவன் வார்த்தைகளையும் வாதங்களையும் தாண்டுகிறான் அப்படின்னு அதே முண்டக உபநிஷத்துல இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. அப்ப இந்த இடத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், அத்வைத வேதாந்தம் அத்தியாத்ம ஞானம் என்ற மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து புத்தகத்தின் மூலமா சாஸ்திரத்தின் மூலமா சத்குருவின் மூலமா நமக்கு கிடைக்க பெற்றாலும் அந்த விஷயம் நம்மிடத்துல அனுபவமாக வேண்டும். அப்ப நூல்கள் நம்ம இடத்துல இருக்கின்ற அஞ்ஞானத்தை நீக்குகின்ற வரைக்கும் அவசியமாக இருக்கிறது, அதன் பிறகு அவற்றையும் விட்டுவிட வேண்டும். ஆகவே மருந்து நோயை குணப்படுத்தும், நோய் போன பிறகு மருந்தை நாம் தொடர்ந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல இங்கு ஞானம் அடைந்த சாதகனுக்கு சாஸ்திரம் இனி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ சாதகன் ஆரம்பத்துல சாஸ்திரம் படிக்க வேண்டும், ஆரம்பத்துல மீண்டும் மீண்டும் அந்த சாஸ்திரத்தை சிந்தித்து விசாரம் செய்ய வேண்டும், அந்த சாஸ்திர ஞானத்தினால தன்னுடைய உண்மை நிலையை உணர வேண்டும். அவ்வாறு உணர்ந்த பிறகு தன்னுடைய சுயத்திலே அவன் நிற்க வேண்டும், அதுவே அவன் செய்ய வேண்டிய மிக முக்கிய காரியம். அப்போ இந்த ஸ்லோகம் ஒரு அழகான நிறைவை நமக்கு இந்த இடத்துல கொடுக்குது. நூல்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் உன்னை உண்மைக்கு அழைத்து செல்கின்றன, ஆனால் உண்மை தெளிந்த பிறகு அந்த சாஸ்திரத்தையும் விட்டுவிட வேண்டும், நீ அந்த உண்மையாக இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகம் முடியுது. அப்ப இந்த இடத்துல நாம இன்றைக்கு 45வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்யறோம். அப்ப இததான் இந்த உபனிஷத்து வார்த்தையில நம்ம ஒரு ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தினோம், அசத்தோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்திங்கிற ஸ்லோகம். அதாவது உண்மையற்றதிலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்து செல்வீர்களாக, இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்து செல்வீர்களாக, மரணத்திலிருந்து என்னை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்வீர்களாகங்கிற அந்த உபனிஷத் மந்திரம் வந்து எந்த அடிப்படையில அங்க பிரேயர் பண்ணுது அப்படின்னா, இது மாதிரி ஒரு உயரிய அத்தியாத்ம ஞானம் நமக்குள்ள வந்துட்டா இதெல்லாம் சாத்தியமாகும், இந்த மூன்று விஷயங்களும் சாத்தியமாகிவிடும் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து இந்த நிலைப்பாடு தன்னை தான் உணர்ந்த ஒரு சாதகனிடத்திலே வார்த்தைகள் முடிகிறது, அனுபவங்கள் முடிகின்றன. அப்ப என்னதான் அவங்ககிட்ட இருக்கு, சுத்த இருப்பு மாத்திரமே இருக்கிறது, அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற தன்னுணர்வில் தான் நிலை பெற்று நிற்கின்றான். தன்னை உணர்ந்த தத்துவ ஞானி தன்னிருப்பை தான் உணர்ந்தவாறு இருக்கின்றான். அப்படி இருக்கின்றவனிடத்திலே இனி இருமைகள் இல்லை, அவனிடத்திலே இனி பாவ புண்ணியங்களும் இல்லை. முன்னை வினையும் முடிச்சை அவிழ்கின்றான், பின்னை வினையை பிசைந்து பிணைகின்றான் சென்னையில் வைத்த சிவனருளாலே. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அந்த அத்தியாத்ம ஞானம் என்பது தன்னுடைய சுய அறிவுன்னு புரிஞ்சுக்கணும். சென்னையில் வைத்த சிவன் அருள் அப்படின்னா என்னுடைய சுய அறிவை நான் உணர்ந்து கொண்ட பிறகு என்னிடத்திலேயே எல்லாம் இருக்கிறது, இங்கு நான் அடைவதற்கும் ஒன்றுமில்லை அனுபவிப்பதற்கும் ஒன்றுமில்லை, என்னுடைய இருப்பு மாத்திரமே இங்கு எல்லாமாக இருக்கிறது, இருக்கிறது இருக்கிறது அது எல்லாமாக இருக்கிறதுங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன்னா நான் இருக்கிறேன் அப்போ தனிமைப்படுத்திக் கூடாது, என்னுடைய வைபவம் இங்கு எல்லாமாக இருக்கிறது, அப்ப நானே சர்வம் பிரம்மமாக இருக்கிறேன். அப்ப இங்க எதை நான் உதாசீனப்படுத்துவது, எதை நான் விட்டுவிட வேண்டியிருக்கிறது, எதை நான் பிடிக்க வேண்டியிருக்கிறது, ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னுடைய இருப்பு அப்படின்னு தெரிஞ்சவன் பூரண திருப்தி அடைஞ்சு விடுகிறான். அவன் அடைவதற்கு என்ன இருக்கு, எல்லாம் நானும் தெரிஞ்ச பிறகு அவன் அது வேணுங்க அது வேணுங்கன்னு கேட்பானா, அப்படி ஒரு ஆசையும் அவன்கிட்ட இருந்து போயிடும். அந்த நிலையில அவனுக்கு எல்லாம் வந்துடும். விஷயம் என்ன, எல்லாவற்றிலும் தன்னை பார்க்கின்றவனுக்கு பூரண திருப்தி உண்டாகிடும். அப்ப எனக்கு என்னென்ன மகிழ்ச்சியை கொடுக்குதோ அது மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும், மற்றவர்களுக்கு என்னென்ன மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அது எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதுங்கிற நிலைப்பாடு வந்துடும். அந்த இடம் தான் பூரணத்துவம், அந்த நிலையை அடைய வேண்டும் என்று இந்த இடத்துல ஸ்லோகம் சொல்லுது. அப்ப 45ஓட நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம், நாளைய வகுப்புல 46 பார்க்கலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.